ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
நமர்ந்தனமும் மதில்களை வெண்கணையால் செய்தாய் விரி பண்ணமர்ந்து ஒலி சேர் புறவார் பனங்காட்டூர் பெண்ணமர்ந்து ஒரு பாகம் ஆகிய பிஞ்சகா பிறை சேர் முதலுடை கண் அமர்ந்தவனே கலந்தார்க்கு அருளாயே நடுநாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் திருஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் அமைந்துள்ள புறவார் பனங்காட்டூர் என்பதும் ஒன்று. தற்காலத்தில் இதனை பனையபுரம் என்று அழைக்கிறார்கள். இந்த தலம் விழுப்புரத்திலிருந்து வடகிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தஞ்சை சாலை பிரியுமிடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இச்சிற்றூர். பிற்கால சோழர்களுடைய காலத்தில் ராஜேந்திர வளநாட்டின் துணை கோட்டங்களில் ஒன்றான பனையூர் நாட்டின் உட்பகுதி நாடான புனையூர் நாட்டின் தலைநகராக இந்த ஊர் சிறப்பாக விளங்கியது. ஆகவே இது ஒரு வரலாற்று தொன்மை மிக்க சிற்றூர் எனலாம். புறவார் பனங்காட்டூர் என்பதற்கு இரு புராண கதைகள் அமைந்துள்ளன. சிவி சக்கரவர்த்தி தனது அருகில் வந்து தஞ்சமாக வந்தடைந்த புறாவை காக்க வேண்டி தன்னோட உடல் சதையை தராசிலிட்டு பிறகு புறாவின் எடை சரியான பிறகு அவனுடைய அன்பை கண்டின பெருமான் மகிழ்ந்த பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்ததாக இத்தலத்தில் வரலாறு. அதைத்தான் தலத்தினுடைய முதற் பகுதியான புறவார் என்பது காட்டுகிறது என்பார்கள். பனையை ஸ்தலவிருட்சமாக கொண்டபடியால் இந்த தலம் பனங்காட்டூர் என்று கூறப்படுகிறது. பனைமரத்தை ஸ்தலவிருட்சமாக கொண்ட தலங்குள் சிலவற்றை நாம் இங்கு நினைவு கூறலாம். வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற தலம் தொண்டை நாட்டில் உள்ளது. சோழ நாட்டு தலங்களான திருப்பனையூரும் திருப்பனந்தாளும் இங்கு நினைவுக்கு வருகின்றன. ஆகவே பெருமானுக்கு பனை ஸ்தலவிருட்சமாக அமைந்துள்ள ஊர்கள் சிலவற்றை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். இந்த தலத்தில் பிரகாரத்தில் சுவாமிக்கு பின்புறம் 2 பழமையான பனைமரங்கள் உள்ளன. அதனை சுற்றி கருங்கல்லான ஒரு மேடை அமைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிவலிங்கமூர்த்தியையும் காண்கின்றோம். இந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதம் முதல் தேதி முதல் ஏழாம் தேதி வரையில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியோதயத்தின் பொழுது கதிரவனுடைய கிரணங்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு தேவியார் மீதும் விழுகின்றன. அப்பொழுது சிறப்பான பூஜைகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. சுவாமிக்கு நேத்ரோத்தாரகீஸ்வரர் என்று பெயர். கண்ணமர்ந்தவனே கலந்தார்க்கு அருளாயே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். கண் உபாதையால் துன்பப்படுபவர்கள் பலர் இங்கு வந்து பெருமானை தரிசித்து நலம்பெறுகிறார்கள். இந்த தலத்தை பறவைபுறம் என்று ராஜேந்திரனுடைய ஆறாவது ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகின்றது. இந்த காலத்து வீதிகளைப் போன்று அகன்ற வீதிகளை இந்த ஊர் பெற்றிருப்பதால் இது சோழர்கள் காலத்தில் சிறப்பாக திகழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. மேலும் விக்ரமதேவன் என்ற பெயர் கொண்ட ஒரு பாண்டிய மன்னன் மாரவர்மனுடைய கல்வெட்டில் இந்த ஊர் புறவார் பனங்காட்டூர் என்றே குறிப்பிடப்படுகிறது. சூரிய பூஜை நடைபெறும் பொழுது கதிரவனுடைய கதிர்கள் முதலில் இறைவர் மீதும் பின்னர் இறைவியின் மீதும் பொழிவது காண்டற்கரியது. இதனை காண்பதற்கு பெருந்திரளான மக்கள் கூடுகின்றார்கள். காடு சார்ந்த ஊர்களாக இருப்பவை பலவற்றுள் இப்பனங்காட்டூரும் ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். இந்த தலத்தினுடைய மூலவர் கண்களை காத்து அருளியவர் என்று கருதப்படுகின்றார். நேத்ரோத்தாரகர் என்று வடமொழியில் இந்த பெருமானை குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு ஒரு அழகிய ராஜகோபுரம் ஆலயத்தின் வாயிலில் அமைந்துள்ளது. இதனை கடந்தவுடன் கொடிமரம், நந்தி, பலிபீடம் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். அடுத்த நுழைவாயிலில் அருகில் ஒரு விநாயகர் பெருமான் காட்சி தருகின்றார். பிரகாரத்தை வலம் வரும்பொழுது விநாயகருடைய சன்னதியையும் முருகப்பெருமானுடைய சன்னதியையும் தரிசிக்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியும் இந்த பிரகார வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. அதுவும் இறைவனுடைய சன்னதியைப் போன்றே கிழக்கு நோக்கியதாக அமைந்திருக்கிறது. அம்பிகைக்கு சத்தியாம்பிகை என்று திருப்பெயர். இந்த ஊரில் எவரேனும் பொய் பேச முற்படுவாரானால் அவர்களை சத்தியாம்பிகைக்கு முன் வந்து உறுதிமொழி எடுக்கச் சொல்வார்களாம். அதனையும் மீறி பொய் பேசினால் அவர்களுக்கு தீங்கு விளையும் என்று இப்பகுதி மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். ஆகவே சத்தியத்தை காப்பலாக, சத்தியத்தின் உருவமாக திகழ்கின்றாள் இந்த அம்பிகை. இந்த தலத்திற்கு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளருடைய பனைபுர சிவபெருமான் பதிகமும் சத்தியாம்பிகை பதிகமும் அமைந்துள்ளன. இந்த தலத்தினுடைய 16 கல்வெட்டுகளும் இதனுடைய பழமையை பறைசாற்றுகின்றன. இவற்றில் சிலவற்றை தென்னிந்திய கல்வெட்டுகள் என்ற வரிசையில் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தரமானது சோழர்களுடைய ஆட்சியில் மேன்மையுற்றதற்காக நமக்கு சான்றுகள் இந்த கல்வெட்டுகள் மூலம் தெரிகின்றன. அறவோர் பலர் இந்த கோயிலுக்கு பல கொடைகளை வழங்கினார்கள். இந்த கோயிலுடைய பணிகளை முறைமையாகவும் செம்மையாகவும் செயல்படுத்துவதற்காக நிரந்தரமான ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நாம் இக்கோயிலினுடைய நிர்வாகம், ஆட்சி முறை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இரண்டாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டில் இக்கோயிலில் விளக்கேற்றுவதற்காக நெல் வழங்கிய அறக்கொடை குறிப்பிடப்படுகின்றது. திருவண்ணாழி சபையோம் என்னும் அலுவலக குழு இந்த கொடையை பெற்றது. இந்த ஊரைச் சேர்ந்த பெரும்புடி மக்கள் சிலருடைய நிர்வாகத்தில் இந்த ஆட்சி அமைந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை செம்மையாக கண்காணித்து வந்தனர் என்பதை நாம் அறிகிறோம். நிலங்கள் பலவும் இதற்கு அறக்குடையாக வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிடப்படுகின்றது. இந்த கோயிலினுடைய காப்பாளர்களாகவும் சமயப்பணி புரிந்தவர்களாகவும் ஆகிய சிவபிராமணர்கள் பலர் இதன் நிர்வாகத்தை மேற்கொண்டார்கள். மூன்றாம் விக்ரம பாண்டியனுடைய காலத்தில் இந்த கோயில் மேலும் சிறப்பாக விளங்கியது. ஒவ்வொரு நாள் நைவேத்தியங்களுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் நிலக்கொடை வழங்கப்பட்டது. தானத்தார் என்று அழைக்கப்பட்ட ஒரு மக்கள் குழு இந்த அரங்காவதருடைய பொறுப்பை கவனித்து வந்தது. அறக்கட்டளைகள் செவ்வனே நடைபெறுகின்றனவா என்று கண்காணிக்கும் பொறுப்பும் அவர்களைச் சேர்ந்தது. அவர்களை பொதுவாக அந்த ஊர் மக்களே நியமித்து வந்தார்கள். எனினும் அரசாங்கத்தின் கண்காணிப்பிற்கு அவர்கள் உட்பட்டவர்கள். பின்னர் அந்நியருடைய படையெழுப்பும் பொழுது இக்கோயிலுடைய செல்வநிலை குன்றியது. அரசின் ஆதரவும் இல்லாமல் போயிற்று. பூஜைகளும் ஆராதனைகளும் விழாக்களும் குறைய ஆரம்பித்தன. இது மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடும். 1971 ஆண்டு இத்திருக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழு விழா நடைபெற்றது. அதிலிருந்து ஆண்டுதோறும் பிரம்மோத்சவம் செவ்வனே நடைபெற்று வருகின்றது. சோழர்களுடைய காலத்தில் இங்கு சிவதர்மம் படிக்கப்பட்டது. பாடல்கள் பல பாராயணம் செய்யப்பட்டன. இசைக்கருவிகள், அதிலும் குறிப்பாக வீணை போன்றவை அங்கு இசைக்கப்பட்டதாக அறிகின்றோம். இக்கோயிலுடைய பராமரிப்பில் சிறுவர்களுக்கான இலவச பள்ளி ஒன்று இயங்கி வந்தது. இதற்கான ஒரு அறக்கட்டளையை செல்வந்தர் ஒருவர் ஏற்படுத்திவிட்டார் என்று அந்த கல்வெட்டு அறிவிக்கிறது. 3 தண்ணீர் பந்தர்கள் அமைத்தார்களாம். பரவை ஈஸ்வரமுடையார் ஆலயத்திற்கு முன்பாக ஒன்றும், ராஜேந்திர சோழ விண்ணகர் ஆழ்வார் கோயிலின் முன்பாக ஒன்றும், 3 ராஜேந்திர சோழனுடைய பெயரால் விளங்கிய மண்டபத்திற்கு முன்பாகவும் 3 தண்ணீர் பந்தல்களும் அமைக்கப்பட்டன. எனவே இந்த திருக்கோயில் ஒரு பண்பாட்டு மையமாகவும் பசிப்பிணியை தீர்ப்பதாகவும் நோய் தீர்க்கும் மருந்தகமாகவும் விளங்கிற்று. 10 சிவயோகிகளுக்கும் 50 அந்தணர்களுக்கும் நாள்தோறும் உணவு படைக்கப்பட்டது. நீராடுவதற்காக எண்ணெய் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டுகளில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்து கல்வெட்டு நில அளவுகளை பற்றியும் பறவை நங்கை மரக்கால் என்னும் ஒரு அளவை பற்றியும் குறிப்பிடுகின்றது. மேலும் அந்த காலத்தில் விதிக்கப்பட்ட சில வரிகளுடைய பட்டியலை கூட கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அவற்றுள் முக்கியமாக தரி இறை, மரவடை, ஊர்க்கடமை, இனவரி, தனபணம், வெட்டி வரி, மாவடை ஆகிய சிலவற்றை குறிப்பிடலாம். நெசவாள பெருமக்கள் பலர் எண்ணிக்கையில் வாழ்ந்தார்கள் என்று இந்த தரிகள் மீது விரிக்கப்பட்ட வரியின் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த கோயிலினுடைய முன்னுள்ள மண்டபத்தின் தென்புறச் சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார் என்னும் வைணவ கோயில் இந்த ஆலயத்தில் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் தற்காலத்தில் அதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. இந்த கோயிலினுடைய தென்புறச் சுவரில் இருந்த கல்வெட்டு இங்கு வைக்கப்பட்டுள்ள ராஜேந்திரன் பறவைநங்கை ஆகியோருடைய சிலைகளுக்கு விளக்கேற்றுவதற்கும் நைவேத்தியம் முதலீடு செய்வதற்கும் அளிக்கப்பட்ட அறக்கொடைகளை குறிப்பிடுகின்றது. அச்சிலைகளும் தற்காலத்தில் காணப்படவில்லை. இவ்வாறு விழாக்கள் நடத்துவதற்கும் நித்திய பூஜைகளுக்காகவும் அறக்கொடைகள் பல அளிக்கப்பட்டுள்ள என்பதை இந்த கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். சித்திரை மாதத்தில் ஜோதி திருநாள் விழா என்று ஒன்று நடைபெற்றது. இந்த கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டு இருந்தாலும் நாம் இவற்றால் என்ன அறிந்து கொள்கிறோம், எதற்காக அவை எழுதப்பட்டன என்பவற்றை நாம் முக்கியமாக இங்கு கவனிக்க வேண்டும். தற்காலத்திலும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். சிவாலயங்களுக்கு அறக்கொடைகள் எவ்வளவோ செய்ய முடியும். அதனை நினைவூட்டுவதாக இக்கல்வெட்டுகளை நாம் காண வேண்டும். அதேபோல அரசின் பராமரிப்பு செவனே நடந்து வந்தது என்று கல்வெட்டு சொன்னால் தற்காலத்து நிர்வாகமும் அதனை கருத்தில் ஏற்று அதேபோல இன்னும் சொல்லப்போனால் அதைவிட இன்னும் சிறப்பாக அத்திருக்கோயில் இருக்க வேண்டும், நிர்வாகம் செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இல்லையே கல்வெட்டுக்கள் யாரும் கவனிப்பார் இல்லாமல் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இக்கல்வெட்டுக்களை கொண்ட எல்லா திருக்கோயில்களிலும் அக்கல்வெட்டுக்கள் கூறும் அறிவிக்கும் செய்தியை சுருக்கமாகவாவது ஒரு பலகையில் எழுதி வைத்தால் காண்போருக்கு பெரிதும் பயன் விளைவிக்கும். மேலும் கல்வெட்டுக்கள் செம்மையாக பராமரிக்கப்பட்டுவிடும். மறந்தும் அக்கல்வெட்டுக்கள் மீது வண்ணங்களையோ சந்நிதிகளை புதிதாக கட்டி மறைக்கப்படாமலோ அக்கல்வெட்டுக்கள் காப்பாற்றப்பட்டுவிடும். அதனுடைய பெருமையை தெரியாதவர்கள் நிச்சயமாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆகவே இதில் அக்கறை கொண்டவர்கள் இந்த கல்வெட்டுக்களை பராமரிப்பது மட்டும் அல்லாமல் கல்வெட்டுக்கள் தரும் செய்திகள் உரிய நபர்களிடம் சென்று அடைய வேண்டும். அவர்களும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து பல அறங்களை ஏற்று போற்றி இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இந்த திருக்கோயிலில் பிரம்மோத்சவம் சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது. 10 நாட்களுக்கு நடத்துகிறார்கள். வளர்பிறை பஞ்சமி திதியில் தொடங்கி பௌர்ணமி அன்று நிறைவு பெறுகிறது. 9ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறுகிறது. அதேபோல ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று பௌர்ணமி கூடிய நன்னாளில் அம்பிகைக்கு விழா எடுக்கப்படுகிறது. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று பிட்டு திருவிழா நடைபெறுகிறது. புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா மிகச்சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி திருவாதிரை, மாசி சிவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் நித்திய பூஜைகளை தவிர சிறப்பாக நடைபெறும் திருநாட்கள் ஆகும். இந்த ஆலயத்தின் முன்னர் அமைந்துள்ள ராஜகோபுரம் விஜயநகர அரசர்கள் காலத்து படைப்பு. கருங்கல்லாலான அடித்தளம். இதன் மீது சுதைகள் அதிகம் காணப்படவில்லை என்றாலும் எழுதார்ந்த கோபுரமாக இது காட்சியளிக்கின்றது. சுமார் 60 அடி உயரம் ஓங்கி நிற்கும் இந்த கோபுரம் கலைச்சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள திருஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், இந்த பதிகத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலிலும் அருளாயே என்று பெருமானிடம் வேண்டுவது போல அமைந்துள்ளது. இந்த பதிகத்தை பாடவல்லவர்கள் சிவலோகம் சேர்வாரே என்று திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகின்றார். அருளாயே என்று அடியார்களுக்காக வேண்டுவது இந்த பிரார்த்தனை. யாருக்கு அருள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கு தேவாரம் நமக்கு காட்டுகின்றது. இறைவனிடம் நெஞ்சூறி கலந்தவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமான். அதைத்தான் முதல் பாடலிலேயே கலந்தார்க்கு அருளாயே என்றார். பின்னர் பெருமான் நள்ளிருளில் நட்டம் பெயின்றாடும் நாதன் அல்லவா, ஆகவே நள்ளிருள் ஆடும் சங்கரனே அடைந்தார்க்கு அருளாயே என்று பாடலில் பாடுகின்றார். பெருமானுடைய பாதகமலங்களே ஒரு துணையாக பேரன்போடு வழிபடுபவர்கள் உண்மையான பக்தர்கள். அதைத்தான் கழலினை தாளையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே, அப்படிப்பட்ட அன்பர்கள் தாளை பரவும் அன்பர்கள் தவம் செய்தவர்கள் ஆகிறார்கள். ஆகவே அவர் தாளை பரவுவதே தவம். எனவே தாளையே பரவும் என்று ஏகாரத்தோடு குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில். பின்னர் மலர் தூவி கரவின்றி நன்மாமலர் தூவி வழிபடும் அன்பர்களுக்கு பெருமான் அருள வேண்டும் அல்லவா, ஆகவே நன் மலர் சாய்ந்து அடி பரவும் தவத்தார்க்கு அருளாயே, மலர் தூவி தூழுவதும் தவமாகிறது. இந்த அடியார்களுக்காக பெருமான் இறங்கி அருள் செய்வான். எனவே மான் மரி அங்கை ஆடலனே அடியார்க்கு அருளாயே என்றார். பெருமான் ஒருவனே கடவுள் பரம்பொருள், அவனுக்கு மேல் எவரும் இல்லை, அவனோடு ஒக்கும் தெய்வமும் தேடினும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக சிரமார கைகளை கூப்பி நாள்தோறும் நித்தலும் நியமத்தோடு வணங்கும் திறம் கொண்டவர்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருளாயே என்று பாடுகின்றார். கடவுள் என்று கைகூப்பி நாள்தோறும் சீரினால் வணங்கும் திறத்தார்க்கு அருளாயே என்பது இந்த அற்புதமான வரிகள். பெருமானுடைய அடியார்கள் பொய்யில்லாத அடிமை செய்பவர்கள், வஞ்சகம் இல்லாதவர்கள். பொய்யிலியாகிய பரமனை அடைந்த பிறகு அடியார்களும் பொய்யிலியாக ஆகிவிடுவார்கள். மெய்யே வடிவமான பரம்பொருளுடைய குணம் அவர்களுக்கும் கிட்டுவது சாத்தியமாகிவிடுகிறது. கழல் ஏத்தி நாள்தோறும் பொய்யில்லா அடிமை புரிந்தார்க்கு அருளாயே என்று சம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார். ராவணனுடைய பாடலுக்கு இறங்கி அவனுக்கு தசமுகன் என்ற பெயரோடு இருந்தவனை ராவணன் என்ற பெயரிட்டு அழைத்த பெருமான் சிவபெருமான் அந்த இராவணனுக்கு சந்திரஹாசம் என்ற வாளை கொடுத்து தேரை கொடுத்து நீண்ட ஆயுட்காலத்தையும் கொடுத்து அவன் கைலாயத்தை தூக்கிய பாதகத்தையும் மன்னித்து அருளி செய்தவன். தவறு செய்தவர்களையும் மன்னிப்பவன் பெருமான் என்பதை காட்டுவதாக இந்த வரலாறு அமைந்துள்ளது. அப்படி அவனுடைய பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் பெருமான். அரக்கன தோல் அடர்த்தவன் பாடல் கேட்டு அருள் ஏவிய பெருமான் என்பவருக்கு அருளாயே. ராவணனுடைய பாடலுக்கு இறங்கி அவனுக்கு அருள் செய்தவனே என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள் அந்த அடியார்கள். அந்த அடியார்களுக்கு சங்கரனே கண்ணம் மறந்தவனே அருள் செய்வாயாக என்று திருஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். மாலரியா நான்முகனும் காணா மலையாய் அக்னி பிழம்பாக தோன்றியவன் அவர் இருவரும் காணாத ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாக காட்சியளித்த பொன் பெருமான். அப்படி இருவருக்கும் அரிதாகி நிமிர்ந்து எழுந்ததோர் ஜோதி பிழம்பாக திகழ்ந்தவன். இதைத்தான் முகில்வண்ணன் நான்முகன் என்று இவருக்கு அரிதாய் நிமிர்ந்ததோர் சந்தம் ஆயவனே தவத்தார்க்கு அருளாயே என்று மாலையின் காணமாட்டா பரஞ்சோதியை வேண்டுகின்றார் காழிவள்ளல். சமணரும் சாக்கியரும் நகைக்கிறார்கள். எதை நோக்கி நகைக்கிறார்களாம்? பெருமான் நான் அழிந்து கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி தார்காவனத்தில் பிக்ஷைக்கு சென்றான் அல்லவா, அதை அவர்கள் நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து உவந்து உகையோடு பெருமானை வழிபடுவார்க்கு நீ அருள் செய்வாயாக என்று வேண்டுகின்றார். நான் அழிந்து உழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியரும் நக தலை ஊன் உரியவனே உகப்பார்க்கு அருளாயே என்பது அந்த அருள்வாக்கு. ஆகவே பெருமான் நீலகண்டனாக நமக்கு அருள் செய்தவன், மாசில்லாத வெண்புடி பூஜும் மார்பன் ஐயன். இப்படிப்பட்ட பெருமானை காழியுள் ஆய்ந்த நான்மறை ஞானசம்பந்தன் செய்யுள் பாடவல்லார் சிவலோகம் சேர்வாரே என்று இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலாக திருக்கடைக்காப்பாக இந்த பதிகத்தை பாடினாலேயே சிவலோகம் கிடைத்துவிடும் என்பது காழிப்பள்ளியாருடைய வாக்கு. இதனை நாம் சிரமேல் கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்து புறவார் பனங்காட்டூர் ஆலயத்தை தரிசனம் செய்து சத்தியாம்பிகையையும் நேத்ரோத்தாரக பெருமானையும் வழிபட்டோமானால் இந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சிவநெறி காட்டி அருளியபடி சிவலோகம் கிட்டும் என்பது உறுதி. திருச்சிற்றம்பலம்.